பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாடு வந்து 300 வருஷம் பிரிட்டிஷரால் ஆளப்பட்டது. அதான 75 வருஷம் சுதந்திரனால இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு மேல பிரிட்டிஷர்ஸ் தான் நம்மள ஆண்டாங்க. இந்தியா வந்து பிரிட்டிஷர்ஸுடைய ஒரு காலனியா இருந்துச்சு. காலனினா என்ன அர்த்தம்னா, அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க நாட்டில் இருக்கிற குடிமக்களை இங்க கூட்டு வந்து இங்க பெரிய பெரிய பதவியில வைத்து இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பிரிட்டிஷர்ஸுடைய வழியை பிரிட்டிஷர்ஸுடைய அரசாங்கத்தின் படி அவங்க வாழணும்னு செய்கிறது அந்த காலனியா மாத்திரம். அப்படிதான் நம்ம நாடு 300 வருஷமா இருந்துச்சு. இதே விதத்துல தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிற பிலிப்பியர் சபை அந்த காலத்துல ரோமருடைய காலனியாக இருந்ததை பார்க்கிறோம். அங்க இருக்கிற ரோம் குடி மக்களை பல பேரை இங்க கொண்டு வந்து அவங்க அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ரோம் குடி உரிமை என்பது ரொம்ப சிறப்பானது அந்த காலத்துல. இப்பெல்லாம் சொல்லுவாங்க US சிட்டிசன்ஷிப், அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் இல்ல UK சிட்டிசன்ஷிப் எல்லாம் கிரீன் கார்டு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய உரிமைகள் இருக்கு, ரொம்ப சிறந்த உரிமைகள். அந்த காலத்துல ரொம்ப விரும்பத்தக்க பொறாமைப்படக்கூடிய ஒரு காரியம்னா ஒரு ரோமர் குடி உரிமை தான். அது நீங்க ரோம்ல பிறந்திருந்தா கிடைக்கும், இல்ல பல வருஷங்கள் ரோம்ல வாழ்ந்து ரோமுக்கு விசுவாசமா இருந்து எக்கச்சக்கமான பணம் கட்டினா தான் அந்த குடி உரிமை உங்களுக்கு கிடைக்கும். அதனால அது ரொம்ப மதிக்கப்படுகிற ஒரு குடியுரிமை. நம்ம பார்க்கலாம், பவுல் ஒரு ரோமர் குடிமகனாக இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அதனால அவர் எங்க போனாலும் அவர் தொட்ட உடனே அவர் குடிமகன் தெரிஞ்ச உடனே எல்லாம் பின்னாடி போயிடுவாங்க, ஐயோ குடிமகன் கிட்ட விளாட முடியாது. ரொம்ப சிறப்பான ஒரு குடி உரிமை. இந்த ரோம் குடிமக்களா இருக்கிற இவங்க பிலிப்பி நகரத்துல அவங்க செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு உரிமைகள் இருந்துச்சு. அவங்க அந்த அந்த ஊரை ரோம் முறைமையின்படி ஆண்டுகிட்டு ரோம் வழக்கத்தின்படி துணி போடுறதும் நடக்கிறதும் அவங்க முறைகளை செய்யறதும் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோம் மாதிரியே கட்டி ரோமனுடைய ஒரு மாதிரியாகத்தான் பிலிப்பி நகரத்தை பண்ணிட்டாங்க. பில்டிங் எங்க போனாலும் தெரு எல்லாமே ரோம் மாதிரி இருக்கணும். வாழ்க்கை நடைமுறை பிலிப்பின் வாழ்க்கை நடைமுறையெல்லாம் ரோமை பின்பற்றணும். அந்த குடிமகனை யாராவது ஒருத்தர் தொட்டுட்டாங்கன்னா அங்க ஏதாவது ஆச்சுன்னா அந்த குடிமகனுக்கு சீசர் தன் முழு ராணுவத்தோடு அந்த நகரத்தை தாக்க வருவார். அதனால ஒருத்தரும் கை வைக்க மாட்டாங்க ரோம் குடிமக்களை. அந்த குடிமகனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நேரா சீசருக்கே முறையிடலாம். தனிப்பட்ட விதத்துல சீசர் அவரை பார்த்து விசாரிப்பார் என்ன பிரச்சனை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உரிமை இருக்கு. நேரா பவுல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நான் ராயனுக்கு முறை எடுக்கிறேன், ஓகே யாருமே ஒண்ணு சொல்ல முடியாது, அவர் ராயன் கிட்ட அனுப்புங்க. ராயன் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் தனியா பார்த்து என்னப்பா உன் கஷ்டம், ஒவ்வொரு குடிமகனையும் கேட்கக்கூடிய உரிமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு மதிப்பே இல்லை, ஏன் நான் இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ரோம் சிட்டிசன்ஷிப் எல்லாம் பெருசு, அது நிறைய பேர் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணான்னு விட்டு போறாங்களா. இப்ப அந்த ரோம் குடிமகன் வந்து அந்த ஊர்ல இருக்கிற பழங்குடி ட்ரைபல் மக்கள் கூட அதிகமா சேர மாட்டாங்க. அந்த அந்த ரோம விட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பார்பேரியன்ஸ் கூப்பிடுவாங்க. அப்படின்னா காட்டு மிராண்டி மக்கள். நீ ரோமா இல்லைன்னா நீ காட்டு மிராண்டி ஆளு, அதான் பார்பேரியன்ஸ் பேரு. அவங்க இந்த மக்களோடு அந்த ரோம் பெருமையோடு அந்த மக்கள் மத்தியில வாழ்வாங்க, ரோமுடைய வழிய அவங்களுக்கு காட்டுவாங்க. இவங்க ரோம் குடிமக்களா இருந்தாலும் அந்நிய தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பிலிப்பின்ற ஊர்ல. இன்னைக்கு பகுதியில நம்ம படிக்கிறது பவுல் அந்த ரோமுக்கும் பிலிப்புக்கும் இருக்கக்கூடிய அரசியல் உறவை பயன்படுத்தி அந்த பிலிப்பு சபை மக்களுக்கும் பரலோகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவின் மகத்துவத்தை அவர் உணர்த்துற பாருங்க. அந்த அந்த என்ன ஒரு பெரிய மதிப்புன்னு காட்டுறாரு. என்ன சொல்றாரு, நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு கேட்டா ஒன்னும் தெரியல, ஆனா ஒரு பிலிப்பு பட்டணத்தில் இருக்க ஒரு விசுவாசிக்கு சிட்டிசன்ஷிப் கண்ணெல்லாம் அவனுக்கு பிரைட் ஆகும். சிட்டிசன்ஷிப்னா பெருத்த உரிமைகள் இருக்கே, ஆனா ஏன் சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கிறதா. இந்த ரோம் சிட்டிசன்ஷிப்பே இத்தனை சாக்கியங்கள், இத்தனை பெருமை, இத்தனை உயர்வு. அப்பனா பரலோக சிட்டிசன்ஷிப்பினுடைய மகத்துவத்தை என்னத்த சொல்லுவது அப்படின்ற அளவுக்கு உணர்த்தும்படி அவர் சொல்றார். அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் ஆக போகிறது அல்ல, நம்முடைய குடியிருப்பு இப்போ, this our citizenship is present tense. இப்பவே குடியுரிமை நமக்கு இருக்கிறது. இங்க நம்ம ஊர்ல வாழலாம், ஆனா நம்முடைய குடியிருப்பு அங்க, நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பகுதியினுடைய சந்தர்ப்பம் நமக்கு தெரியும், அந்த சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கணும். இந்த முழு அதிகாரத்துல 1-16 வரைக்கும் வெளியில இருந்து தாக்கி வருகிற அந்த யூதர்களை அவர் அதை பத்தி அவங்களுடைய தீமையான பாதிப்பை பத்தி எச்சரித்தாரு. 17 அவர் தொடர்ந்து உள்ளுக்குள்ள இருந்து வருகிற இந்த ஆன்டினோமியனிஸ்ட், முதல்ல லீகலிஸ்ட், இவங்க ஆன்டினோமியனிஸ்ட், இயேசு பரிபூர்ண நீதியை நம்புறான்னு சொல்லிக்கிட்டு நம்ம எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுகிற இந்த ஆன்டினோமியனிஸ்ட பத்தி எச்சரிக்கிறார். இவங்க சபைக்கு ரொம்ப ஆபத்தா இருப்பதுனால, தந்திரமா இருப்பதுனால அவங்களை எப்படி அடையாளம் பார்த்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஞாபகம்னா சிஐடி ஞாபகம் வச்சுக்காங்க. என்ன இவங்களுடைய அடையாளம், என்ன இவங்களுடைய முதலாவது இவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது. கேரக்டர்னா இவங்க வந்து உடல் இன்பங்களுக்காகவே வாழுகிற மக்கள், சாப்பிட்டோமா இப்ப துணியை போட்டோமா ஒரு சித்தனமே ஏதோ அதை விட்டுட்டு அவங்களுக்கு வேற உயர்வான எண்ணங்கள் இல்ல. இப்படி அவங்களுடைய வயிறு அவங்களுடைய தேவன். அடுத்ததாக அவர்கள் வெக்கம் கெற்றவர்கள், வெக்கமற்றவர்கள். இப்படி நம்ம இருக்கிறோமே, ஒரு மனுஷன் வாழ்ற ஒரு வாழ்க்கையாயுது, நம்ம கொஞ்சம் கூட உயர்வான நோக்கங்கள் இல்லையே, என்னத்தான் சாதிக்க போறோம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டுன்றது கொஞ்சம் கூட வெக்கமே அதை பத்தி இல்லை. இதுல பெருமையா இருப்பாங்க, இப்படி வாழ்றோம்னு ரொம்ப நம்ம எல்லாம் என்ஜாய் பண்றவங்க யாரு, கிறிஸ்தவான இயேசு பேர சொல்லிக்கிட்டே நாங்க என்ஜாய் பண்றோம் பாருங்க அப்படின்னு வெக்கம் கெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவங்கள் பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிறவர்கள். இவர்கள் கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பகைஞ்சர், கிறிஸ்துவுடைய சிலுவையினுடைய நோக்கத்தை வல்லமையை ஆவியை கொலைத்து போடுகிறவர்கள். கிறிஸ்துவுடைய சிலுவை வந்து நம்மள பாவத்துல எல்லா விதத்திலையும் விடுவிக்கிறது தான். பாவத்தை செஞ்சுகிட்டு பாவத்தில் தண்டனையில இருந்து பாவத்தில் நியாயத்திற்குல இருந்து தப்புறத்துக்கு வழி காட்டுறது இல்ல கிறிஸ்துவுடைய சிலுவை. இவங்க இப்படிதான் சொல்லி கொடுக்கறது, நீ கிறிஸ்தவனா இருந்துகிட்டா என்ன லாபம் தெரியுமா, பாவத்துக்கு நீ பயப்படவே வேண்டியதில்லை, பாவத்தின் தண்டனைக்கு நீ பயப்படவே வேண்டியதில்லை. அது அவங்க போய் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், அவங்க பரலோகத்துக்கு போறாங்க, தேவனுக்கிட்ட போய் சேர போறாங்கன்னு. அவங்க அவங்களுடைய முடிவோ அழிவு, அதைதான் பாக்குறோம். பவுல் வந்து அவங்கள 18-19 வசனத்து வரைக்கும் அவங்களை ஏன் அதை சொல்றாருன்னா, தான் முந்தி கொடுத்த 17 வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக, என்ன நீங்க பின்பற்றுங்கன்னு கட்டளை கொடுத்தார், அதை உறுதிப்படுத்துவதற்காக, இவங்களை பின்பற்ற கூடாது என்பதற்காக சொல்றாரு. இப்போ 20-21 அதே தொடர்புல தான் வருது. கவனிச்சு பாத்தீங்கன்னா, தமிழ்ல வராம இருக்கலாம், இங்கிலீஷ்ல ஃபாரின் திருப்பியும் வரும். 20 வசனத்துல பிலிப்பியர்களே என்ன நீங்க பின்பற்றுங்க, ஏன்னா ரொம்ப தவறான உதாரணங்கள் இருக்கு, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை பார்வை கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது, அவங்களுடைய பிரதான நோக்கம் எல்லாம் உலகமா இருக்கிறது. ஏன் அவங்க தவறான உதாரணம், ஏன்னா 20 வசனத்துல உண்மையான தேவனுடைய மக்கள் உலகமேனு பார்வையா இருக்க மாட்டாங்க, உலகத்துக்குரியத்த காரியங்களை சிந்திக்க மாட்டாங்க. உண்மையான தேவனுடைய மக்களுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா, அவங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அதைத்தான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். அந்த 20-21 இந்த குரூப்ப நான் காமிச்சிட்டேன். இப்ப உண்மையான எங்களை பின்பற்றுகிற உண்மையான கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்ன, அப்படின்றத ஒரு மிகைப்படுத்தி ஒரு ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு பெருக்கி நமக்கு விளக்குறார். அதுதான் நம்ம பார்க்க போறோம். 20-21 இன்னைக்கு மூணு காரியத்தை பார்ப்போம். ஒரு கிறிஸ்தவனுடைய தேக்கம், ஒரு தகுதி என்ன? ரெண்டாவது ஒரு கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு. மூணாவது ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. ஓகே, ஸ்டேட்டஸ், எக்ஸ்பெக்டேஷன், ஹோப். ஒரு அக்ரானம் வேணும்னா CHE கொஞ்சம் மாத்தி வந்தாலும் SHE அப்படிதான ஸ்பெல் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ், ஹோப், எக்ஸ்பெக்டேஷன். முதலாவது ஸ்டேட்டஸ், ஒரு கிறிஸ்தவனுடைய தகுதி. ஸ்டேட்டஸ் என்னங்க? ஸ்டேட்டஸ்னா என்ன தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ? அதான் ஸ்டேட்டஸ் இல்லைங்களா? யாருன்னு தெரியாம யாருகிட்ட நீ பேசுற அப்படின்ற மாதிரி, எந்த குடிமகன் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு நம்மள நம்முடைய குடி உரிமையை சொல்றாரு. 20வது வசனம் பாருங்களா, நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்மளுடைய குடியிருப்போ, இங்கிலீஷ்ல அந்த வேர்ப் வந்து பிரசன்ட், இப்போ. பரலோகத்துல குடி உரிமைகளா மாறப்போறோம் இல்லை, இப்போவே நம்முடைய குடியிருப்பு, நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்துல இருக்கிறது. அந்த குடி உரிமையை நம்ம வாங்கியாச்சு. இந்த குடி உரிமைன்றது நான் சொன்ன மாதிரி பிலிப்பியர்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ரோம குடிமக்களாக ஒரு குடிமக்களா இருந்துகிட்டு மிக சிறந்த, மிக உயர்ந்த, மிக அட்வான்ஸ்டு சூப்பர் பவர்னு ரோம் அந்த காலத்துல மிக கல்வி வாய்ந்த வல்லமையான ஒரு தேசத்துக்கு குடி உரிமையா இருந்துகிட்டு இன்னும் ஒரு கீழ்த்தரமான தேசத்துல வாழ்றதுன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நல்லா அதுதான் பயன்படுத்துறார் பவுல். நீங்க குடியுறுப்பு ரோம், ஆனா இந்த மாதிரி பிலிப்பு நகரத்துல வாழ்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும்ன்றதுக்காக அவங்களுக்கு சொல்ற. இவங்க வந்து அந்த காட்டு மிராண்டி மக்களுக்கு விரோ மாதிரி அவங்க வாழ மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க சாப்பிடுறது, பேசுறது, அவங்க நடக்கிற கொள்கைகள், முடிவெடுக்கிறது எல்லாம் இந்த காட்டு மிராண்டி மக்கள் மாதிரி இருக்காது. வித்தியாசமா அவங்க வாழ்வாங்க ரோமர் குடிமக்கள். ஒரு ரோம குடிமகன் ஒரு போதும் இவங்க சாப்பிடுற அழுக்கான சாப்பாடோ போடுற அசிங்கமான காட்டு வாசிகள் கிட்ட போனா நம்ம தான் போட்டு அவங்க துணி போட்டு போட்டோ எடுத்துக்கிறதுக்கு உதவும். ஆனா அவங்க துணியை போட்டுக்கிட்டு நம்ம சுத்துவோமா? நம்ம ஊர்ல கேலியா இருக்கும் காட்டு மனுஷர்ல துணி இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு ட்ரைபல் பீப்புள் மாதிரி அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க மூட நம்பிக்கையெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. அப்படிதான் ரோமர் ரோம் சிட்டிசன்ஷிப்புக்கு தகுதியா வாழ்ற சில தகுதிகள் இருக்கு. இப்படித்தான் இருக்கணும், ரோம் சிட்டிசன் இருக்கு, அதுக்கு ஏற்றபடித்தான் வாழ்வாங்க. அத ஒரு அந்நியனா இருக்கிற ரோம் குடிமகனே அதை ஃபாலோ பண்ணுவான். பவுல் என்ன சொல்றாரு? உயர்வான விதத்துல பிலிப்பிய சபையில இருக்கிற விசுவாசிகளே, நீங்க என்ன உணரணும்? உங்களுடைய தாய் நாடு இந்த உலகம் அல்ல. உங்களுடைய தாய் நாடு, உங்களுடைய குடி உரிமை பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடி உரிமை, நம்முடைய குடி உரிமை பரலோகத்தில் இருக்கிறது. நீங்க எப்படி ரோம்ல பிறந்து ரோம்ல இருந்து இந்த கீழ்த்தரமான தேசத்துக்கு நடத்தப்பட்டு இங்க போஸ்ட் காலனியா நீங்க வந்திருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க பரலோகத்தில் பிறந்தவர்கள். மறுஜென்மம் என்ற ஒரு தெய்வீக பரப்பினால் பரத்திலிருந்து பிறந்தவர்கள் என்ற ஒரு மக்கள் நீங்க. மறுபிறப்பு என்ன செஞ்சிச்சு? உங்களுக்கு பரலோகத்தின் குடி உரிமையை கொடுத்திருக்கு. மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாம் அவங்க பரலோகத்திலிருந்து பிறந்தவர்கள். அதனால தேவனுடைய ராஜ்யத்தின் மறுபிறப்புனால அந்த குடி உரிமை அந்த பரலோகத்தினுடைய லிஸ்ட்ல நீங்க வந்துட்டீங்க. உங்க ஆவிக்குரிய ஆதார் கார்டு பார்த்தா பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன இருக்கும்? ஹெவன் இருக்கும். சிட்டிசன்ஷிப் ஹெவன் இருக்கும். ஏன்னா நீங்க மறுஜென்மத்தினால் அங்க பிறந்தவர்கள். மறுஜென்மம் தான் அந்த தகுதியை, அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. வெறும் பரலோகத்துல பிறந்தவர்கள் மாத்திரம் இல்ல, நீங்கள் அந்த மிகப்பெரிய ராயன், பரலோகத்தின் ராயன் ஆகிய ஆண்டவர், ஆண்டவருடைய பிள்ளையாகவே நீங்க தத்தெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. பைபிள் இதைத்தானே நிறைய இடங்களை சொல்லுது. மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிட்டிசன்ஷிப் எதுன்னா என்ன? நம்முடைய சொத்தெல்லாம் நம்ம தாய்நாட்டுலதான் இருக்கு. அழியாததும் வாடாததும் மாசற்ற சுதந்திரம் உங்களுக்காக பரலோகத்தில் ரிசர்வ்ட் ஆயிருக்கு. உங்க அப்பா வச்சிருக்கிறார் குடியுரிமை சொந்த ஊர்ல. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் பரலோகத்தில் உங்களுக்கு இருக்கிறது. சரீரவிதமா நீங்க இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவோடு நீங்கள் பதவியில உயர்த்தப்பட்டு அவரோடு பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிற ரிசர்வ் பிளேஸ்ல இருக்கிறீங்க. ஏன் நம்ம பரலோக வாழ்க்கையை தான் இங்க வாழ்றதுக்கு நம்மள அழைச்சிருக்கிறார். பரலோகத்தின் ரூல்ஸ் படி தான் இங்க வாழணும் இல்லைங்களா. நம்ம காலையில எந்திரிச்ச உடனே எது ஜபம் பண்ணணும்ன்றாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல் பூமியில் செய்யப்படட்டும். ஏன் பரலோகத்தின் நோக்கத்துக்காக பரலோகத்தின் பிரமாணங்களின் படி நீங்க வாழ்றீங்க, பரலோகத்தின் உயிரை பெற்று பரலோகத்துக்காக வாழ்றீங்க. அதனால உங்களுடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தின் ராஜானால நீங்க ஆழப்படுகிறீர்கள். உங்களுடைய முதலீடெல்லாம் பரலோகத்தின் பக்கம் தான் இருக்கிறது. நீங்க சாகிறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நடக்கும் பரலோகத்துல உங்களை கூட்டு போறதுக்கு, அது அப்ப நடக்கும். ஆனா இப்ப என்ன, இப்பவே நீங்க பரலோகத்தின் குடிமக்கள் தான், சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். தற்காலிகமா ஒரு காலனி ஒர்க்குக்காக இங்க குடியிருக்கிறீங்க, அவ்வளவுதான். நம்முடைய ஸ்டேட்டஸ பத்தி சொல்றாரு. அந்த ஸ்டேட்டஸ் வந்து எல்லையற்ற சாக்கியங்கள். அந்த ரோமன் ஒரு குடியுரிமைக்கு எப்படி பெரிய சாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கும், அதே மாதிரி நமக்கும் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் பவுல் மனசுல வச்சு இதை சொல்லி இருக்காரு. அந்த காலனியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுடைய தேவையும் அந்த ராயல் பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த காலனியில வாழ்ற ஒவ்வொரு பரலோக குடி மகனுடைய தேவைகளை எல்லாம் பரலோகம் பார்த்துக்கும். அந்த பரலோகம் பார்த்துக்கும். அவங்க மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு 100% அவங்களுக்கு பாதுகாப்பு பரலோகம் தான் கொடுக்கும். ஏன்னா அந்த ராஜாக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். சும்மாவா நம்முடைய குடி உரிமை வாங்கினது? எப்படி நம்ம குடி உரிமை வாங்கப்பட்டது? சும்மாவா விலை கொடுத்து பணம் நம்ம கொடுத்தோமா? இல்லையே, அந்த ராஜாவே தனக்கு இருந்த மிகப்பெரிய விலைய தன்னுடைய குமாரனின் ரத்தத்தை கொடுத்து நமக்கு குடி உரிமையை வாங்கி கொடுத்திருக்காரு. அப்ப எவ்வளவு ஸ்பெஷல் நம்ம யோசிச்சு பாருங்க. அந்த ராஜாவுடைய கண்ணுக்கு அவருடைய கண்மணிகள் போல நம்மள காப்பாரு. நம்மள ஒருத்தர் தொட்டானா ராயன் தன்னுடைய முழு ஆர்மியை கொண்டு வர மாதிரி பரலோகமே இறங்கி வர அளவுக்கு நம்ம மேல கண்ணும் கருத்துமாக அவர் கவனிக்கிறார். நம்முடைய குடி உரிமை, நம்முடைய பாதுகாப்பு எல்லாம் பரலோகம். ஒவ்வொரு நல்ல ராஜாவும் அந்த காலனியை காக்கிற மாதிரி நம்ம பிதா நம்மள காப்பாரு. இந்த காலனியில நமக்கு ஏதாவது வாழ்க்கையில நம்ம நடக்கணும்னா அவருடைய சித்தம் இல்லாம நம்முடைய நன்மைக்கு இல்லாம வராது. அதான வேதம் சொல்லுது, அவருடைய சித்தம் இல்லாம வராது. ஒருவேளை இந்த காட்டு மிராண்டியான கூட்டம் நம்மளை எப்பயாவது மிரட்டும் போது, நம்முடைய வழிகளை இது பண்ணும் போது, நம்மள கொடுமை கொடுக்கும் போது அந்த ராயன் நம்மளுக்கு நம்முடைய பாதுகாப்பை நம்மளை தற்காக்க வருவார். நமக்கு பரலோக உரிமைகள் இப்பவும் இருக்கிறது. எப்படி அவன் அந்த ரோமுக்கு சிட்டிசன் ராயனுக்கு முறையில்லாமோ நம்மளும் இந்த நேரத்துல இந்த இடத்துல வாழும் போது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்மளுடைய ராயன் கிட்ட போய் முறையிடலாம். ஆண்டவரே, இந்த காலனியில எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு போய் முறையிடும் போது அந்த சீசர் எப்படி எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி தள்ளிட்டு அந்த குடி உரிமையினுடைய பிரச்சனையை கேட்கிற மாதிரி பரலோகத்தின் தேவர் எவ்வளவுதான் தேவ தூதர்கள் எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு நம்முடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் முறையீடையும் கேட்பார். அதுதான் பரலோக குடிமகனுடைய சாக்கியங்கள். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லும் போது அவர் கேட்டு அதுக்கு பதில் செய்யாம தீர்வு செய்யாம இருக்க மாட்டார். ஆகவே இது பெரிய சாக்கியம். பரலோகத்தின் குடிமக்கள் குடி உரிமை பெரிய சாக்கியம். பெரிய சாக்கியம் இருந்துச்சுன்னா என்ன, பெரிய பொறுப்பும் இருக்கிறது. பெரிய சாக்கியத்தை வாங்கிக்கிட்டு நம்ம சும்மா இருக்கிறது இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்ன்ற பவுல் இதுல இல்லைங்களா. நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, எப்போ ஒரு பிச்சைக்காரன் இருந்தாமா, அந்த பிச்சைக்காரனுக்கு வீடு வீடா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நாலு நாள் சோறு இருந்தாலும் குடும்ப சாப்பிடுவேன். அவனுக்கு திடீர்னு தெரிஞ்சிருக்கான், என்ன இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு ராயல் ஃபேமிலியில நான் பிறந்திருக்கிறேன், என்ன சின்ன வயசுல யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, எனக்கு பெரிய சொத்து எங்க அப்பா வச்சிருக்காருன்னா அவன் ஸ்டேட்டஸ் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணுவான், அவன் பேச்சு அவனுடைய இது ஸ்டைலு துணி எல்லாம் மாறிடாது. ஏன் பிச்சை எடுப்பான், இன்னுமே பழைய பாஷையா பேசுவான். இல்லையே, ஸ்டேட்டஸ் வேற ஆயிப்போம், நான் வேற ஆள். இவனால் அதெல்லாம் தெரியாம இருந்த பிச்சைக்காரனா இருந்த, இப்ப ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தேன். அப்படித்தான் பவுல் சொல்றாரு. நமக்கு உன் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, நீ பரலோகத்தின் குடிமகன், பரலோகத்தின் குடிமகன். ஏன் ஒன்னாவது அதிகாரம் 27 வசனத்தில் அதானே சொன்னாரு, பரலோகத்தின் குடிமக்களாக இந்த உலகத்தில் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக வாழுங்க. நீங்க You have to be worthy of the gospel. ஏன் பரலோகத்தின் சுவிசேஷம், அதுக்கு தகுதியா, உங்களுடைய குடி உரிமைக்கு தகுதியாக வாழுங்க. பெட்டரா வாழுங்க, நல்லவங்களா வாழுங்கன்னு சொல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய குடியுரிமைக்கு தகுதியாக வாழுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஜபத்துல செய்யற மாதிரி, ஏன்னா இந்த பரலோகத்தின் குடிமகனா இருந்து இந்த காலனி வாக்குல மிகப்பெரிய வேலைக்கு வந்திருக்கிற ராயனுடைய வேலைக்கு, அந்த ராயன் இந்த உன் வாழ்க்கையில அவருடைய சித்தம் இல்லாம ஒன்னும் அனுமதிக்க மாட்டார். அதே அந்த குடிமகனா எப்படி வாழணும்னு, சுவிசேஷத்துக்கு பாத்திரமா எப்படி இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நடக்கணும், நீங்கள் எல்லாவற்றையும் எப்படி செய்யணும்னாரு, முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்க. இந்த மாறுபாடான சந்ததி மாதிரி இல்ல, பரலோகத்தின் குடிமகன் அப்படிதான் வாழ்வான். என்னுடைய ராயன் எனக்கு இருக்கும் போது, அவருடைய உரிமைகள் எனக்கு இருக்கும் போது அவர் பாத்துக்குவார். என்னதான் எனக்கு இது இருந்தாலும் அவருடைய ராணுவத்தோடு வந்து எல்லாத்தையும் சீர்திருத்த வரப்போறாரு. ஒருத்தர் இருக்கும் போது இந்த நிலையை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன்னு முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் வாழுங்க. இது ரொம்ப முக்கியம். இதுதான் முதல் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ நீங்க எவ்வளவு புரிஞ்சிருக்கிறீங்க? ஒருத்தர் சொல்றாரு, ஜென்யூன் ஆத்தென்டிக் மார்க் ஆஃப் எ கிறிஸ்டியன் இஸ் ஹி லிவ்ஸ் லைக் எ சிட்டிசன் ஆஃப் ஹெவன். அது இது இதெல்லாம் காப்பி பண்ணலாம், ஒரு கிறிஸ்தவ மாதிரி பேச கத்துக்கலாம், ஒரு கிறிஸ்தவ மாதிரி சபைக்கு வர கத்துக்கலாம், ஆனா இதை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு தான் இது இருக்க முடியும் அப்படின்ற அதான் பவுல் எடுக்கிறாரு பாருங்களா. ஒரு பர்லோ ஒரு உண்மையான விசுவாசி அவன் பரலோகத்தின் குடிமகனா வாழ்வான். புதிய ஏற்பாடுல மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாடுல பரலோகத்தை பத்தி அவளுக்கு தெரியவே தெரியாது. சரிங்களா, பரலோகத்தை பத்தி அவ்வளவோ விஷயம் தெரியாது. மிகவும் குறைவான வெளிப்பாடு இருந்த காலத்துல அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, முழு பழைய ஏற்பாடுல இருந்த விசுவாசிகள் அவங்க ஏன் விசுவாசிகள் கருதப்பட்டாங்களாம் தெரியுமா, இந்த அடையாளத்தினாலதான். பாருங்களேன், எபிரேயர் 11:13 அதை நம்ம வாசிப்போம், நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. முழு பழைய ஏற்பாடு மக்களை பத்தி அது சொல்லுகிறது, அவங்க எல்லாம் ஏன் விசுவாசிங்க, உண்மையான விசுவாசம் விசுவாசிகளுடைய அடையாளம் ஆதி ஆமத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் என்ன. 13 இருந்து
படிங்கன்னா, இவர்கள் எல்லோரும்
பாருங்களா, இவர்கள் எல்லோரும் ஆபேல இருந்து சொல்லிட்டு வர, இவங்க எல்லோருமே பூமியில வாழ்ந்தவங்க யார், இவங்க ஏன் விசுவாசின்றோம், இவங்க பூமியில இது நம்ம தாய்நாடு அல்ல, இது என் தாய்மண் அல்ல, இது பரதேசியா நான் இங்கே வாழுகிறேன், இது என் பூமி என் வீடு இல்லன்னு வாழ்ந்ததுனால. முதலாவது தொடர்ந்து படிங்க,
இப்படி அறிக்கை எழுதுகிறவர்கள் புதிய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல அதிலும் நேர்மையான பரந்த தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுவதில்லை. ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
இவங்க எல்லாருமே பழைய ஏற்பாடுல விசுவாசிகள் சொல்லுகிற, ஏன் இவங்க எல்லாம் போட்டிருக்காருன்னா, அவங்க எல்லாம் இந்த பூமியில பரதேசிகளா வாழ்ந்ததுனால தான் விசுவாசிகள். அவங்க எல்லாம் வரப்போற ஒரு பெட்டர் கண்ட்ரியா வாழ்ந்து இந்த பூமியில செட்டில் ஆகணும்னு வாழல, வரப்போற தேசத்தை நோக்கி அவங்க வாழ்ந்ததுனால தான் அந்த விசுவாச அடையா. அதான் முதல்லாவது சொல்ற விசுவாசியுடைய ஸ்டேட்டஸ். முதல்ல சிலுவைக்கு பகைஞ்சருடைய அடையாளங்களை காமிச்சார். இந்த பூமி கடுத்தவைகளே சிந்திக்கிறவங்க விசுவாசியுடைய அடையாளம் என்ன தெரியுமா, அவன் பரலோகத்தின் குடிமகனா வாழ்றான், இந்த உலகமே இருக்காதவன். இரண்டாவதாக ஒரு கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எ பிலீவர். ஓகே, பரலோகத்தின் குடிமகன் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும். 20 வசனத்துல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல, அந்த குடியிருப்புல இருந்து ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த குடியிருப்புல இருந்து ஒருத்தர் வர காத்திருக்கிறோம், அந்த குடியிருப்புல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு பொருள் வரும், இல்ல ஒரு நபர் வருவார், அவருக்காக காத்திருக்கிறோம். அவரை பத்தி என்ன சொல்லுது, அவர் யாரா, அங்க இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா முதலாவது வர்றது ரட்சகர் வார்த்தை தான் வரும். பவுல் சும்மா அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தல, நம்ம சும்மா படிச்சுட்டு போலாம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வரல, ஒரே ரட்சகர் தான், ஒரே ரட்சகர். இது ரொம்ப விசேஷம். ஏன்னா நிறைய வசனங்கள் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையை பத்தி நிறைய பேருக்கு படிக்கிறது பயம். ஏன், அவர் வரும்போது எப்படி வருவாரா? அக்கினி ஜுவாலையோடு, பிரகாசத்தோடு, சுட்டெரிக்கிற அக்கினியோடு வருவாருன்னு போட்டிருக்கு. வெண்கல காலோடு தன்னுடைய சத்துருக்களை நசுக்கி அழிக்க வருவார். பூமியேன்னு வாழுகிறவர்கள், கிறிஸ்து சிலுவைக்கு பகைஞரா வாழுகிறவர்களுக்கெல்லாம் அழிவை கொண்டு வருவதற்காக வருவார். ரெண்டு தெசலோனிக்கர் 1 சொல்லப்படுது, அவர் ஜுவாலிக்கிற அக்கினியோடு தன்னுடைய சத்துருக்களை பழிவாங்க வருவார் எல்லாம் போட்டிருக்கு. ரெவலேஷன்லாம் அவர் எப்படி வருவாருன்னு, ஆனா பூமி எல்லாம் இது ஆயிரு போயிரும் எப்படியெல்லாம் பயங்கரமா போட்டிருக்கு. மத்திய 24 நம்ம படிச்சோம், அவர் வரும்போது எப்படி எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, சத்துவங்கள்லாம் அசைக்கப்படும். ஆனா இந்த பாருங்களா, இங்க எப்படி வருவாரா? நியாயாதிபதியாக இல்ல, என்னவா வருவாரா? ரட்சகராக வருவார்னு போட்டிருக்காரு. ரட்சகராக ஏன்னா எவர்கள் பரலோகத்தின் குடிமக்களா வாழுகிறார்களோ அவர்களுக்கு அவர் வரப்போறது ரட்சகராகத்தான் வரப்போற. அவங்களுக்கு வண்டி தான் அப்படி வரப்போற, மற்றவர்களுக்கு அப்படி இல்லை. ரட்சகர் என்னும் போது விடுதலை ஆக்கக்கூடியவர், நமக்கு இருக்கிற எல்லா ஆபத்துல இருந்து நம்மளை நீக்கி பாதுகாப்பான இடத்துக்கு நம்மளை கொண்டு போறவர், பாதுகாப்பை கொடுக்கிறவர். இந்த குடிமக்கள் அவரை ஏற்கனவே ரட்சகராக அறிந்து வெறும் தன் பாவத்தின் தண்டனையிலிருந்து நீதிமான் ஆக்குதல்ல காப்பாற்றுற ரட்சகர் மாத்திரம் இல்ல, பாவத்தின் வல்லமையில பரிசுத்தமாக்குதல் மூலமா பாவத்தின் வல்லமையிலிருந்து தங்களை காப்பாத்தி வந்திருக்கிறது அவங்க வாழ்க்கையில உணர்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய பரிசுத்தமாக்குதல் மூலமாகத்தான் அவர்கள் இந்த உலகமேனு வாழாம, இந்த உலகத்துக்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொள்ளாம பரிசுத்தத்துல அவங்க வளர்ந்திருப்பதுனாலதான் அவருக்காக வரக்கூடிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது. இந்த பூமியேன்னு அவங்க மனசு இல்லாம பரலோகத்தின் குடிமக்களா அவருக்கு எதிர்பார்த்து வாழுகிறார்கள் இல்லைங்களா. அதனால அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள், இந்த வயிறே கடவுள்னு இல்லாம பரலோகத்தின் குடிமக்களா வாழுகிற அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர் வருவார். அந்த ரட்சகர் பாவத்தின் தண்டனையிலிருந்து நீதிமான ஆக்குதல்ல எங்களை காப்பாத்தினாரு, பாவத்தின் வல்லமையில இருந்து பரிசுத்தமாக்குதல்ல இருந்து எங்களை காப்பாத்துறாரு. இதோ வந்து மகிமையாக தன்னுடைய ரட்சிப்பின் உச்சகட்ட வேலையை செய்யறதுக்கு வருகிறார். எதற்காக? முற்றிலுமாக நிரந்தரமாக பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே எங்களை காப்பாற்ற வருகிறார். அதற்காகத்தான் அவரை ஆர்வத்தோடு நோக்கி போறான், அதற்காகத்தான் அவருக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கிறாங்க. அவங்க தான் அப்படி காத்திருக்க முடியும். பூமி கடத்தலே சிந்திக்கிறவங்க அப்படி இருக்க முடியாது. அதுக்காகத்தான் அவருக்கு ரட்சகர்னு வார்த்தையை பயன்படுத்துறார். தன்னுடைய ரட்சிப்பின் பூரண பணியை செய்வதற்காக அவங்களுக்கு அப்படி வருகிறார். மற்றவர்களுக்கு நியாயம் தீர்க்கத்தான் வர்றார், மற்றவங்களுக்கு பயங்கரமா தான் வர்ற பாருங்களேன். அது வெறும் ரட்சகர் மாத்திரம் இல்ல, அவருடைய முழு டைட்டிலும் கொடுக்கிறார். என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் போது அவர் திருத்துவத்தில் இரண்டாவது நபராக சகலத்துக்கும் சுதந்திரவாதியாக மாத்திரம் இல்ல, அவர் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய மீட்பின் பணியினால சாதித்து மரித்து உயிர்த்தெழுந்து கர்த்தாதி கர்த்தனாக உயர்த்தப்பட்டார் இல்லைங்களா. பேதுரு சொல்றார், அவரையே தேவன் கர்த்தராக உயர்த்தினார். எல்லா கர்த்தராக, எல்லா வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உள்ளவராக, சகலமும் தன்னுடைய பாதத்து கீழே வைக்கப்பட்டவராக, எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக, முழுமையான ஆளுகை, முழுமையான அதிகாரத்தோடு அவர் வர்றார். அதான் அந்த வார்த்தை லார்ட். சீசர் அவர் சொல்லிக்குவார் லார்டுன்னு. ஆனா என்ன லார்ட் அவரு? சீசர் ஒரு சின்ன பிராந்தியத்துக்கு லார்டா இருக்கலாம், ஆனா அவரை விட பெரிய லார்ட். சீசர் ஒரு ஐரோப்பாவும் சில ஆசியா பிராந்திகள் ஆளுகிற, இவர் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் அளவற்ற ஆளுகை, அந்த அதிகாரத்தை உடையவராக அவர் வருகிறார். அதான் லார்ட், சகல அதிகாரத்தோடு வருகிறார். அப்புறம் இயேசுன்றது அவருடைய மனித தன்மை. இவர் தான் மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்தார். தாழ்மை கோலத்துல வந்து வரலாற்றுல மனுஷ உருவத்தை எடுத்து வரலாற்றுக்குள்ள நுழைந்தார். இவர் தான் தான் வாழ்ந்து மறித்து உயிர்த்தெழுந்தவர். இவர் அப்படிய செய்தி தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஏ மனுஷ வரலாற்றுல வந்த இயேசு தான். இன்னைக்கு அந்த இயேசுவை பத்தி நீங்க எப்படி கேக்குறீங்க, அவரை எப்படி மதிக்கிறீங்க? இதே இயேசு தான் வரப்போறாரு. இப்படி இந்த புதுசா ஒருத்தர் யாரோ வந்துட போறதுல, வேற உருவத்துல, இதே மனுஷனாக நீங்க என்ன அளவுக்கு மதிக்கிறீங்களோ, அவர் எத்தனை பேர் நிராகரிக்கிறீங்க, எத்தனை பேர் அவரை பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறீங்க, அந்த இயேசு தான் வரப்போறார். கர்த்தராகிய ரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கடைசியில கிறிஸ்து கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இறுதி தீர்க்கதரிசியாக ஆசாரியனாக ராஜாவாக இவர்தான் இறுதி. இவரை ரிஜெக்ட் பண்ண வேற சான்ஸே கிடையாது. இறுதியான தேவனுடைய தூதுவனாக வந்தவர் பாருங்க. அவர் வந்து வர்றது எப்படி, ஒரு ஆவியால வரப்போறது இல்ல, தானா சுயமாக தானே வரப்போற. அவர் வரும்போது நம் மற்ற பகுதிகள்லாம் சேர்த்து பார்த்தோம்னா அவருடைய வருகையை பத்தி எவ்வளவு பிரம்மாண்டமா சொல்லப்படுகிறது. சகல தேவ தூதர்களோடு, சகல மகிமையோடு, மேகங்களோடு, எக்கால சத்தத்தோடு அவர் வருவார். அவர் வந்து இதுவரைக்கும் படைப்புல இருந்து செய்யப்படாத அதிசயங்களை அவர் செய்வார் வரும்போது இல்லைங்களா. செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்புறது, நியாய தீர்ப்பு எல்லாரையும் செய்யறது, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஏற்படுத்துறது, அதெல்லாம் செய்ய போறார். ஆனா பவுல் பாருங்களேன், அவருக்காக இந்த பரலோகத்தின் குடிமக மக்கள் என்னவா இருப்பாங்க, ஆவலோடு காத்து கொண்டிருப்பாங்க. தமிழ்ல எப்படி வருது, எதிர்பார்த்து. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஈகர்லி வெயிட். தமிழ்ல அதை விட்டுட்டாங்க பாருங்க. ஆவலோடு காத்திருப்பாங்க, ஆவலோடு காத்திருப்பாங்க. அது ரொம்ப அருமையான வார்த்தை. மிகுந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு காத்திருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சில நேரத்துல நியூஸ்ல பாப்போம், ஒரு பெரிய அரசியல் தலைவர் வர போறாரு, இல்ல ஒரு பெரிய ஒரு சினிமா பிலிம் ஸ்டார் வர போறாங்கன்னா, அந்த மக்கள் திரளா வருவாங்க. சில பேர் ஊரெல்லாம் பிரயாணம் செய்து அந்த முதல் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி நைட்டெல்லாம் தூங்காம லைன்ல கியூல நின்னு எப்படியாவது அந்த சீட்ல போய் பார்த்து அது அவர் வருவாரா வருவாரா வந்து காத்திருந்து திடீர்னு அவர் ஸ்டேஜ்ல வருவாருன்னு கத்துவாங்க பாருங்க. எல்லாரும் கத்தி அவர் வந்த பிறகு எல்லாரும் அந்த டிப்டோஸ் பண்ணுவாங்க, காலில் இருக்கிற விரல்ல தூக்கிக்கிட்டு கண் கழுத்தெல்லாம் நீட்டிக்கிட்டு எப்படியாவது அவரை பார்க்க முடியுமா, ஐயோ ஒரு பார்வை பார்க்க முடியுமான்னு அவளோடு வராரா வராரா வராரான்னு பாக்குறமா. அப்படி ஒரு வார்த்தை தான் இங்க பயன்படுத்தியிருக்கு பாருங்களேன். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அவங்களுக்காக, பிலிம் ஸ்டாருக்காக, அரசியல் தலைவனுக்காக காத்திருக்கலாம். நம்ம ஹீரோவுடைய படம் எப்போ வரப்போது அடுத்ததுன்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் குடிமக்களுடைய காத்திருப்பு யாருக்கு, இந்த கதாநாயகன் வர்றதுக்கு தான் அவங்க காத்திருப்பான். இவர் எப்போ வரப்போறாரு, இப்பவே வரப்போறாரு. அவங்களுடைய காலின் விரல்ல தூக்கிக்கிட்டு ஆவலோடு கழுத்தெல்லாம் நீக்கிக்கிட்டு எப்போ வரப்போறாரு, எப்போ வரப்போறாரு, அதுதான் அவங்களுடைய அடையாளம். ஆவலோடு காத்திருப்பார். யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு வருகிறவர் இவர். டெலிவரராக வரப்போறார், ஒரே ரட்சகராக வரப்போறார். ஏன் இந்த உலகத்துல எல்லா கஷ்டங்களும் யோசிச்சு பாருங்க, நமக்கு வெறுத்து போல, உங்களுக்கு வெறுத்து போல, எல்லா பாவத்து ஆதியாமத்துல இருந்து பாவத்தின் விளைவுகள், எத்தனை அநியாயங்கள் சமுதாயத்துல, எத்தனை நியூஸ்ல பாக்குறோம் கொடுமைகள், எத்தனை பாவத்தின் தீமைகள். நம்ம உடம்பு எவ்வளவு கெட்டு போகுது, எவ்வளவு வயசாயிட்டு போகுது, எவ்வளவு ஏமாற்றம். அவர் அதுல இருந்து காப்பாத்துவார், இந்த அரசியல் தலைவன் அதுல இருந்து காப்பாத்துவார், இந்த பொழுதுபோக்கு கொடுக்கற ஆக்டர் அதுல இருந்து காப்பாத்துவார். அவங்களுக்கு அதெல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆர்வத்தை காட்டுறாங்க. ஆனா இந்த அந்த சராசரமே இந்த நிலையில இருக்கிறதுக்கு பாவம் தான் காரணம். அந்த பாவத்தில இருந்து விடுவிக்கிற ரட்சகர் தான் ஒரே கதாநாயகன். அவர் தான் முழுமையான விடுதலை நமக்கு கொடுக்கிறவர். மனுஷனுக்காக காத்திருந்து காத்திருந்து ஏமாந்துதான் இந்த உலகம் போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையான விடுதலை கொடுக்கவர் வரப்போறாருன்னு அறிந்த மக்கள் இவங்க, அவருக்காக காத்திருக்கிறார். ரோமர்ல எல்லாம் போட்டிருக்கியா, முழு படைப்பே அவருக்காக பெருமூச்சோடு காத்து கொண்டிருக்கிறது. எல்லா மனிதர்களுடைய காத்திருப்பும் இவருக்காகத்தாங்க. ஆனா பாவப்பட்ட மனுஷன், குருடான மனுஷன் மத்ததுல போய் காத்திருக்கிறது காட்டுறான். ஆனா காத்திருக்க வேண்டியது இவருக்கு ஒண்டிதான். இவர் ஒண்டிதான் விடுதலை கொடுக்க போறவர், இவர் ஒண்டிதான் பொற்காலத்தை கொண்டு வர போறவர், இவர் ஒண்டிதான் நம்முடைய எல்லா ஏக்கங்களுக்கும் வாஞ்சைகளுக்கும் தீர்வை கொண்டு வர போறார். ஆனா பரலோக குடிமக்கள் அறிந்து அவருக்காக கழுத்தை நீட்டிக்கிட்டு கால் விரல தூக்கிக்கிட்டு காத்திருப்பாங்க, வரப்போறாரா அப்படி. அவருடைய முழுமையான பணி, ரட்சிப்பின் பணியை செய்வதற்கு அவர் வருகிறார். கர்த்தர் அதிகாரத்தோடு இயேசு, அவருடைய மனித வரலாற்று மரித்து உயிர் தெளிந்த அதே இயேசு தான் அபிஷேக பண்ணப்பட்டவராக அவர் வருகிறார். ஓகே, கிறிஸ்தவனுடைய தகுதியை பார்க்கிறோம், கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பை பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய வருகை. மூணாவது கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. 21வது வசனத்துல அவர் என்ன செய்ய போறார், அவர் வந்து எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவர் வந்து நிறைய காரியங்களை செய்வார் இல்லைங்களா, எல்லோரையும் உயிரோடு எழுப்புவாரு, நியாயம் தீர்ப்பாரு, புதிய வானம் புதிய பூமியை பண்ணுவாரு, எல்லாத்தையும் நிறைய செய்வாரு. ஆனா பவுல் வந்து ஒரே ஒரு விஷயத்தை ஒண்டிதான் சொல்றார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் நம்ம உடம்புக்கு என்ன செய்வார்னு சொல்றாரு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, நம்ம உடம்புக்கு அவர் என்ன செய்ய போறார், நம்ம உடம்ப என்னவா மாத்த போறார், ஒரு ஒரு முரண்பாடு காட்டுற, நமக்கு இப்ப இருக்கிற உடம்பு என்னவா இருக்கிறது, அந்த இப்ப இருக்கிற உடம்பை அவர் என்னவா மாத்துறாருன்னு காட்டுறாரு. பாருங்க, இப்ப இருக்கிற உடம்புக்கு பேர் என்ன, நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய தாழ்ச்சியான சரீரத்தை, லோலி பாடி. சரிங்களா, லோலி பாடி அப்படின்னா நம்ம சரீரம் மோசமானது தீமையானது, நம்ம ஆத்மா ரொம்ப பரிசுத்தமானது அப்படின்ற அர்த்தத்துல சொல்லல. வேதம் வந்து நம்மள கடவுள் சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம சரீரமும் ஆத்மாவும் கடவுள் சாயலா இருக்கிறது, அதை எதுவுமே நம்ம கேவலப்படுத்துறோமா நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா. ரெண்டும் சேர்ந்ததுதான் மனுஷன், நம்ம அற்பமான சரீரம் இது அற்பமான அப்படியெல்லாம் அர்த்தத்துல சொல்ல, என்ன அர்த்தத்துல, பாவத்தினால தாழ்த்தப்பட்டப்பட்ட சரீரம், பாவத்தினால கரப்படுத்தப்பட்ட சரீரம், லோலியான சரீரம், அதுதான் அர்த்தம். பாவம் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, ரெண்டு காரியம் செஞ்சிருச்சு நம்ம சரீரத்துக்கு, ஒன்னு பலவீனத்தையும் சாகர தன்மையும் ஏற்படுத்திருச்சு இல்லைங்களா, ரெண்டாவது இந்த சரீரம் பாவத்துக்கு கருவியாக மாறிவிட்டது. பாருங்க, எல்லாம் பாவத்தின் விளைவாக பொதுவான பலவீனம் நமக்கு, அவ்வளவு பலவீனத்துல நம்ம சஃபர் பண்றோம். எவ்வளவுதான் உடம்பு இருந்தாலும் அது வயசாயிட்டு போகுது, வயசாய் கெட்டு போகுது, ஓல்ட் ஆயிடும், சிக் ஆயிடும், திடீர்னு கடைசியில அந்த சிக்கான கஷ்டங்கள் எவ்வளவு உங்களுக்கு ஆகலையா, ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்கெல்லாம் இப்போ கண்ணாடி போடாம ஒன்னும் படிக்க முடிய மாட்டேது, அங்க என்ன கண்ணாடி வச்சுட்டு வந்தா புக்க எடுத்துட்டு வந்து ஐயோ இது பார்த்து ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஓடி போய் கண்ணாடியை எடுத்துட்டு வரும், எவ்வளவு பேஜாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் உடம்ப நினைச்சு பேஜார் ஆகுறது இல்ல, போன வாட்டி பிளட் டெஸ்ட் எடுத்தோம், போன வாரம் பார்த்தா அது அப்நார்மல், இது அப்நார்மல், இது சரியில்லை அது சரியில்லைன்னு வருது. அதெல்லாம் பார்த்தா என்னையா சரியோ, இது எதைத்தான் நம்ம அதை சாப்பிட்டா இது வந்துரு, இதை சாப்பிட்டா அது வந்துருது, இல்ல ஒன்னும் சாப்பிடாமதான் கேஸ்ட்ரிக் வந்துருது, என்ன சரியோ இது, எவ்வளவு பலவீனம். கெட்டு 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 கடைசியில அதனோட தாழ்ச்சியின் கோலம் எங்க, பணமாகி மண்ணுக்குள்ள போக, தாழ்மையான சரீரம் ஒண்ணு அது. ரெண்டாவது வேதம் என்ன, ரோமர் ஆறு மாதிரி பகுதிகளில் இந்த சரீரம் வந்து பாவத்துக்கு கருவியாக மாறி போட்டது இல்லைங்களா. பாவம் நம்ம சரீரத்துல கூடி இருக்கிறது இல்ல, ஆனா பாவத்துக்கு ஒரு கருவியாக ஒரு வாகனமாக இது செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ரோமர்ல அவர் சொல்றாரு இல்லையா, அநீதிக்கு கருவியாக உங்களுடைய சரீரத்தின் பாகங்களை கொடுக்காதிருங்க அப்படின்னு. ஏன், ஒரு கிறிஸ்தவனா இருக்கும் போது கூட இந்த சரீரத்தை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரு, நம்முடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கமாக மாற்றியிருக்கார். அந்த அதனாலதான் சரீரத்தை எடுத்துட்டு போய் ஒரு தேசியோடு இணைக்காதன்னு சொல்ற, நம்முடைய சரீரம் பரிசுத்தாவியினுடைய ஆலயம்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த சரீரம் பாவத்துக்கு விசுவாசியா இருந்தாலும் பாவத்துக்கு துணை போகும் போது என்ன கொடுமை நடந்துருது, பரிசுத்தாவினுடைய ஆலயம் போய் இப்படி சீட்டுப்படுறதான்னு நமக்கு என்ன வேதனை ஆகுது. அந்த சரீரம் பாவத்தினுடைய கருவியாக தாழ்த்தப்பட்ட சரீரமாக இருக்கிறது. அதை நினைச்சுதான பவுல் நினைச்சு பார்த்து, ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பரண சரீரத்துல இந்த யார் விடுவிக்க முடியும்னு கதறேன். நமக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், உடம்பு சரியில்லாம போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன். போன வாரம் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு தாத்தா, ரொம்ப நான் அவரை நல்லா தெரியும் எனக்கு முன்னாடி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு, ஆனா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜிம் எல்லாம் செய்வாரு, பாடி எல்லாம் இப்ப ரொம்ப வயசாயிருச்சு. அவர் காஃபி குடிக்கிறாரு, காஃபி கப்ப எடுத்து இப்படி இப்படி குடிக்கிறாரு, பாவம் வாயில கூட வைக்க முடியல, அப்படின்னு வைக்க முடியல, அதே கை காலெல்லாம் உதறது. அது பார்க்கும்போது இன்னும் லோலி சரீரம், அற்ப சரீரம் தான் நமக்கு சொல்ல வருது இல்லைங்களா. என்ன ஒரு அற்ப சரீரம், நமக்கு ஜபம் பண்ண விடுறதில்ல, வேதத்தை படிக்க விடுறதில்ல, ரொம்ப நேரம் ஜபம் பண்றதுக்கு விடுறதில்ல, வேதத்தை படிக்கணும்னா ஒரு அஞ்சு சாப்டர் படிச்சோம்னா களைச்சு போயிடுது சரியா, இல்லைங்களா, அகலம் வந்து வந்துருது சில நேரங்கள் அற்ப சரீரம். ஆனா ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை பாருங்களா, இந்த சரீரத்தை என்ன பண்ண போறாரா, நம்முடைய அந்த வசனம் பாருங்க 21வது வசனத்துல, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தன்னுடைய தெய்வீக வல்லமை செயலால நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை இங்கிலீஷ் அருமையான வார்த்தை, அவருடைய மகிமையான சரீரம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஒப்பாக, அதுக்கு ஈக்குவலாக நம்முடைய ஒவ்வொரு அங்கமோ பாகமோ அணுவோ அதுக்கு ஒப்பாக மாத்திடுவார். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த சரீரம். நினைச்சு நினைச்சு ஆர்வம் தான் அடையணும். பைபிள்ல நிறைய இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறா, நம்ம காட்டல இல்லைங்களா, ஏன்னா இந்த கண்ணம் பார்க்காது தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறதே நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. 1 Corinthians 15 அந்த சரீரத்தை பத்தி சில குணாதிசயங்கள் வருகிறது. இதே சரீரம் தான், ஆனா புது தன்மைகளோடு அது இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ்ஸ் அதுல இருந்து போயிடும். யோசிச்சு பாருங்க, சாகாமை உள்ள ஒரு அழியாத ஒரு சரீரம், எந்த பலவீனம் இல்ல, எந்த சஃபரிங் இல்ல, எந்த மரணம் இல்ல, எல்லா சாதுக்கள் ஞானிகளுடைய கனவு, எல்லா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் முயற்சி என்ன, மனுஷனுடைய சாகாம இளமை, நிச்சய இளமை கிடைக்கணும், சாகாம உடம்பு சரியில்லாம இருக்கணும், அதை செஞ்சிருவாரா நமக்கு. எல்லா உலகத்தை எல்லாரும் அதுதானே சேடுறது. யோசிச்சு பாருங்களேன், சுகத்தோடு இருக்கணும், இனிமே பலவீனம் இல்ல, பாடு இல்ல, மரணம் இல்ல, இனிமே என் பிளட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா அங்க எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு தைராய்டு லெவல் பெர்ஃபெக்டா இருக்கும், கொலஸ்ட்ரால் பெர்ஃபெக்டா இருக்கும், ஸ்கேன் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும், கருத்து கவலையே பட வேண்டியதில்லை. அது மகிமையின் சரீரம்னு சொல்லுது. அதாவது எந்த அளவுக்கு அதுல மகிமை பிரகாசிக்கும், பிரகாசமா இருக்கும்னா என்னை பார்த்தாவே கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். கடவுளை அவ்வளவு பிரதிபலிக்கிற சரீரம் அந்த பிரகாசம், மகிமையின் சரீரம். கடவுளை இப்ப பார்த்தா நம்மள தெரிய மாட்டேங்குது, கடவுள் இருக்கிறாரான்னு கூட கேட்கிற அளவுக்கு மனுஷன் ஆயிடுறான். ஆனா அந்த மகிமை பிரகாசிக்கும் போது கடவுளே பாக்குற மாதிரி சரீரம் இருக்குமா. ஆவிக்குரிய சரீரம்னு வேற சொல்லப்படுது. அதாவது ஆவிக்குரிய உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு வல்லமையை, ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சரீரம். இப்ப அப்படி பார்க்க முடியாது, ஏஞ்சல்ஸ் நம்ம பார்க்க முடியாது அவங்ககிட்ட, ஆனா அந்த சரீரத்தோடு ஏஞ்சல்ஸையும் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமானது. நம்முடைய மூதாதையர்கள் சொல்லுவாங்க, கடவுளுடைய மாபெரும் பியூட்டிஃபுல் விஷன், அவருடைய தரிசனம் கண்ணால நம்ம பார்த்துட்டும் சாதாம இருக்கலாம். இப்ப அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா, கடவுளை பார்த்த ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனா அந்த சரீரத்தோடு முகமுகமாக கடவுளை பார்க்கலாம், நித்திய இளமை. யோசிச்சு பாருங்களேன், நம்மளாம் அதெல்லாம் கனவுதான் கண்டு பார்க்கணும். இப்பெல்லாம் கலைப்படையும் போது நினைச்சு பார்த்தா எல்லையற்ற ஒரு எனர்ஜி நமக்கு இருக்கும். இப்ப நேரத்துல அந்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஓடுறவங்க பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்கும். நம்ம எந்திரிச்சா முதுகு வலிக்குது, அப்படி ஒன்றா முதுகு வலிக்குது, என்னப்பா வளைக்கிறாங்க உடம்பையும், என்னத்தான் பண்றாங்க அப்படி. அந்த மாதிரி அத்லெட்டிக்கா என்னால ஓட முடியுங்க, அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாமினா ஸ்பீடு. யோசிச்சு பாருங்க, இப்போ வாங்கன்னா ஆடு ஆடி அசைஞ்சு வர்றது, அப்போ ஒங்கிற ஓட முடியும், ஸ்பீடு ரிஃப்ளெக்ஸஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு அங்க குனியலாம், இங்க குனியலாம், எதுவும் கீழே விழுந்துச்சுன்னா டக்குன்னு ரிஃப்ளெக்ஸஸ் அற்புதமா இருக்கும். அதனோட ஆயுள் யோசிச்சு பாருங்களேன், அற்புதமா இருக்கும். ஏன் இந்த மாதிரி சரீரம்னா, நம்ம வாழ போற நம்முடைய குடியிருப்பு இருக்கிறதே, அந்த குடியிருப்பை பூரணமா என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாதிரி சரீரம் தேவை, இந்த மாதிரி சரீரம் இருக்கணும். இதுல வேர்ல்டு டூர் போனவனு ஒருத்தர் போனாங்களாம், போய் 2வது நாளே வைரஸ் வந்து உடம்பு சரியில்லாம போயிருச்சான். என்ன யூஸ் அந்த வேர்ல்டு டூர், உடம்பு ஒத்துழைக்க மாட்டேன் இந்த வயசான காலத்துல, எந்த டூரை போறது நீ. ஆனா அந்த பரலோகத்துக்கு போகும்போது இப்படிப்பட்ட சரீரம் இருந்தாதான் அதை நிச்சயமா அனுபவிக்க முடியும். எவ்வளவு எக்ஸைட்மெண்ட், யோசிச்சு பாருங்க. பரலோகம் நினைக்கும் போது நம்ம வேகா நினைக்க கூடாது, பரலோகத்துல எல்லாம் மேகங்களா இருக்கும், எல்லாம் ஆவியா இருக்கும், இல்ல பரலோகம் ஒரு இடம். வேகத்துல எவ்வளவு சொல்லி இருக்கு, தங்க ரோடு, நான் பாருங்க தம்ப்நெயில் ஒரு படம் போட்டிருக்கேன், ஒரு நகரம் மாதிரி ஃபுல்லா கோல்டு தாங்க, அந்த மாதிரி என்ஜாயிங் பிளேஸ், அந்த மாதிரி அற்புத பிளேஸ். கோவிட் டைம்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நினைக்கிறேன், இந்த பூமிய புதுசாக்கிடுவார், புதிய பூமி, புதிய வானம், புதிய பரலோகம். இந்த பூமி எல்லாம் அப்படியே புதுசா மறுரூப, அவெல்லாம் போய் மறுரூபம் ஆக போகுது. நீங்க எந்த உங்க சொந்த ஊரு, எங்க சொந்த ஊரு நாங்க சொல்லுவோம் ஆற்காடுன்னு, அந்த ஊரெல்லாம் அதிசயமா மாறப்போகுது. நான்லாம் அந்த ஊர்ல இருக்கலாம். இந்த பரலோ இந்த பூமி வந்து பரலோகத்துக்கு ஒரு தோட்டம் காம்பவுண்ட் மாதிரி. பரலோகம் தான் என் வீடு, இந்த பூமி ஒரு தோட்டமா இருக்க போகுது. எங்கெங்க போனோமோ எல்லாம் போய் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி குளோரியஸ் பாடி எங்க பிரயாணம் செய்யலாம், ஒன்னும் ஆகாது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உடனடியாக இயேசு கிறிஸ்து மாதிரி மாறி அந்த சரீரத்தோடு தேவனை என்றென்றும் ஆராதிச்சு சேவிச்சு ஒரு செயலும் தவறான செயல் இருக்காது, ஒரு எண்ணமும் இருக்காது தவறானது. சுத்தமா மாசில்லாத அன்பு, மாசு கரைப்படாத சந்தோஷம், ஒரு குறையும் இல்லாத சமாதானம், பரிபூர்ண உணர்ச்சிகள் எல்லாம் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். அதான சொல்லுது, அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஒவ்வொரு ஏக்கத்தையும் தேவையையும் குறிக்கோளையும் ஆசையும் உணர்வுகளையும் பூரணப்படுத்துவார். அதுல இருக்கிற மாபெரும் பரலோகத்தின் பரலோகமே என்ன தெரியுமா, முதல் முதல்ல அந்த பியூட்டி கடவுளை முகமுகமா பாக்குறது. அது ரொம்ப பெருசுங்க. அதெல்லாம் நீங்க நினைச்சு கனவு கண்டிருக்கீங்களா? போய் கடவுளை போய் முகமுகமா பாக்குறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகுக்கு ஊற்று அவர் தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பு பாக்கியத்துக்கும் சிறப்புக்கும் அதிசயத்துக்கும் நன்மைக்கும் ஊற்று அவர் தான். அந்த ஊற்ற போய் கண்ணால பாக்குறோம்னா எப்படி இருக்கும்? அதை பார்த்து மெய்மலங்கி தூக்கி வாரி போடுற மாதிரி நிற்கும் போது இயேசு வந்து நம்ம பக்கத்துல நின்றுகிட்டு, இதுதான் நான் கொடுக்கற உனக்கு கிஃப்ட், இது என்னுடைய கிஃப்ட், இது நிச்சயமா உனக்கு இருக்க போகுது சொல்லும் போது என்ன ஆனந்தம். இதாங்க ஒரு விசுவாசியுடைய எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு என்ன? பாவம் இல்ல, சந்தேகம் இல்ல, சோர்வு இல்ல, சோதனைகள் இல்ல, தோல்வி இல்ல, வெறுப்பு இல்ல, கோபம் இல்ல. நித்திய தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இதுதான் பரலோக குடி மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, இது எப்படி செய்வாருன்னு கடைசியில பவுல் சொல்லி முடிக்கிறார். 21வது வசனத்துல அவர் என்ன செய்வாருன்னு மாத்திரம் இல்ல, அவர் எப்படி செய்வாருன்னு சொல்றாரு. ஏன்னா இது எல்லாரும் நம்புறது இல்ல. உங்களையும் இருக்கலாம் சில பேர் நம்பாதவங்க. இத நம்புறீங்களா? எத்தனை பேர் இப்போ சில பேர் எல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ நம்ம சாகுற இதே உடம்பு போய் செத்து கல்றையில புதைச்சி 1000 வருஷம் புழுவெல்லாம் சாப்பிட்ட பிறகு இதே உடம்ப அவர் உயிரோடு எழுப்புவாரா? ஆமாங்க நான் நம்புறேன்னா இருங்க ஒரு நிமிஷம். முதல் 100 ஆண்டு டைம்ல சில கிறிஸ்தவர்களை சிங்கம்லாம் சாப்பிடுச்சு. யாரோ ஒரு விசுவாசிய ஒரு 10 சிங்கம் சாப்பிட்டுருச்சு. அந்த சிங்கம் செத்து போய் அந்த 10 சிங்கத்தை ஒரு 100 கழுகு சாப்பிட்டுருச்சு. அந்த கழுகு சாப்பிட்ட அந்த உருவங்கள் அந்த அணுக்கள் உருவாறி போன அது எல்லாத்தையும் அவர் எப்படிங்க கொண்டு வருவாரு? இல்ல கடல்ல யாரோ ஒருத்தர் செத்துட்டான் விசுவாசி, கடல்ல தூக்கி போட்டு புதைச்சிட்டான். அவன் கடல்ல போன உடனே அவன் உடம்ப வந்து ஒரு 10 ஷார்க் பெரிய மீன் சாப்பிட்டுருச்சு. அந்த 10 பெரிய மீன் இறந்து போய் அந்த 10 பெரிய மீன் இன்னும் 1000 மீன் சாப்பிட்டுருச்சு. அதெல்லாம் எப்படி உருமாறி இருக்கும்? அதெல்லாம் ஒன்னா சேர்த்து அவர் திருப்பி உயிரோடு கொண்டு வர நம்புற மாதிரியா இருக்கு உங்க கதை? என்னங்க கதை சொன்னா நம்புற மாதிரி சொல்லு, என்னங்க நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு பதில் சொல்லும்படி பவுல் பாருங்களேன் இது எப்படி செய்வாரா. அவர் எல்லாவற்றையும் தமக்கு, 21வது வசனம், எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையினாலே, வல்லமையான செயலின்படியே அவர் நம்முடைய சரீரம் அற்பமான சரீரத்தை மறுரூபமாக்குவார். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா அவருடைய அண்ட சராசர வல்லமையோடு, எந்த காஸ்மிக் ஓம்னிபொட்டன்ஸ் ஒரு வார்த்தை இருக்கு, அந்த சராசரத்தை ஆளுகிற கட்டுப்படுத்துகிற வல்லமையோடு அவர் வந்து எல்லாத்தையும், எல்லா கிரகத்தையும், கேலக்சியில இருக்கிற எல்லாத்தையும், காணுகிறதையும் காணாததையும் சகலத்தையும் தன்னுடைய கால்கீழ கொண்டு வருகிற பவரோடு வருவாராம். அந்த பவரோடு வந்து எல்லாத்தையும் தன்னை உட்படுத்தி கொள்ளுகிற வர பவரை தான் அவருடைய ஞானத்தை வல்லமைய பராமரிப்பின் ஆளுகையை பயன்படுத்தி இந்த கிரியையை அவர் செய்வார் அப்படின்றார் பவர். ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ல இருந்து சின்னதை கொண்டு வருது. இந்த அண்ட சராசரத்தையே தன்னுடைய ஆளுகை கீழ வல்லமையில கொண்டு வர முடியும் அப்படின்னா இதை அவனால செய்ய முடியாதா? என்னத்தான் உருமாறி இருக்கட்டும், ஏன் வேற கிரகத்துல இதெல்லாம் மாசுக்கெல்லாம் போறாங்க, அங்க போய் சத்து இருக்கட்டும், அங்க இருந்து கொண்டு வர முடியாது. அவர்னால அண்ட சராசரத்தையே தன்னுடைய ஆளுகை கீழ கொண்டு வரக்கூடிய வல்லமையோடு வரல. அந்த வசனம் சொல்லுது அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே அந்த காஸ்மிக் ஓம்னிபொட்டன்ட் வல்லமையோடு அதை செய்வார். ஒரு மனுஷன் 1000 அடி இருக்கிற மலையை ஏறிட்டானா, 10 அடி இருக்கிற மலை ஏற முடியாது? ரொம்ப ஈஸியா முடியும். அதே மாதிரிதான் பவுல் சொல்ற, இந்த 1000 மலை இருக்கிற அந்த சராசரத்தையே தன் வல்லமைக்கு கொண்டு வருவார். இதை போய் செய்யறது என்னையா? ஆகவே கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு அப்படி எல்லாம் கேள்வி வரும்போது உங்களுடைய நம்பிக்கையை அசைக்கப்படாத உறுதியா நில்லுங்க. அடுத்த அதிகாரத்துல சொல்ல போற இதுல உறுதியா நில்லுங்க. ஏன்னா அவர் சகல வல்லமையோடு வரும்போது என்னத்தான் உருமாறி இருக்கட்டும், உங்களுடைய உடம்பின் அணுக்கள் அதெல்லாம் ஒன்றுபடுத்தி இந்த மாதிரி நிச்சயமா செய்வார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு இருங்க. ஆகவே 3 காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஒரு கிறிஸ்தவனுடைய என்ன தகுதி, கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு, கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை இல்லையா? ஸ்டேட்டஸ், எக்ஸ்பெக்டேஷன், ஹோப், இது மூணத்தான் பவுல் இந்த வசனத்துல சொல்றார். கிறிஸ்தவனுடைய தகுதி என்ன? அவன் பரலோகத்தின் குடிமகன். ஒரு கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ரட்சகர், ஒரு ரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர அவன் காத்திருக்கிறான். ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்ன? இந்த அற்பமான சரீரத்தை தமக்கு ஒப்பான மகிமையான சரீரத்தோடு தம்முடைய சகல வல்லமையோடு, அது சகத்தையும் கீழ்படுத்துகிற வல்லமையோடு வந்து அதை பயன்படுத்தி அவர் மாற்றுவார். அது அவனுடைய நம்பிக்கை. ஓகே, அந்த பகுதிக்கு விளக்கம் ஆயிடுச்சு. இந்த பகுதிக்கு விளக்கம் சொல்லும் போது எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பயன்பாடு வரும்போது தான் எந்திரிச்சு கேட்கறது. அப்படி நம்ம இருக்க கூடாது. ஏன்னா அந்த பயன்பாடுக்கு வலுத்துமே அந்த விளக்கம் தான் கொடுக்குது. அந்த விளக்கத்தை நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அந்த பயன்பாடு நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும் பாருங்களேன். ஆகவே அந்த விளக்கமும் ரொம்ப முக்கியம். இப்ப பயன்பாடுக்கு வருவோம். பரலோகம், பரலோகம் எப்பவோ வரப்போறதா இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, இப்பத்துக்கு சொல்லுங்கன்ற ஒரு மதம்லாம் இருக்கு. அதுதான் பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறது. இப்பெல்லாம் சேனல்ஸ்ல பாருங்களேன், ஒரு சேனல் திடீர்னு எங்க ஹாஸ்பிட்டல் பார்க்க போனேன், தேவன் உங்களுக்கு வேலையில விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு உடம்புல சுகத்தை கொடுப்பார், தேவன் உங்களுக்கு அதை செய்வார். எல்லாம் உலகத்து காரியங்கள் தான். இயேசு பேரை வச்சுக்கிட்டேன், இயேசு பேரை வச்சுக்கிட்டு பாருங்களேன். நம்ம இந்த உலகத்துல ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நம்ம ஒரு சிறந்த வாழ்க்கை வாழணும்னா, உயர்ந்த வாழ்க்கை, ரொம்ப சாதிக்கிற வாழ்க்கை வாழணும்னா, பரலோக சிந்தை உள்ளவர்கள்னால தான் அப்படி செய்ய முடியும்ன்றா. உங்களுக்கு தெரியுமா? சில பேர் அதுக்கு ஆப்போசிட், எப்ப பாரு பரலோகம் நினைச்சா இந்த உலகத்துல ஒன்னா சாதிக்க மாட்டாரு, எல்லாம் பரலோகத்திலேயே இருப்பாரு. அப்படி இல்லை, கிறிஸ்தவ பரலோகம் என்ன அப்படி இல்லை. பரலோக சிந்தனை யார் ரொம்ப வாழ்றாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துல ரொம்ப சாதிச்சவங்க, ரொம்ப நன்மையை செஞ்சுட்டு போனவங்க. எவன் பரலோக சிந்தையா உள்ள வாழ்றானோ அவன் தான் சிறந்த கணவனாக, சிறந்த மனைவியாக, சிறந்த வேலைக்காரனாக, சிறந்த காரியனாக செய்ய முடியும். பரலோக சிந்தை தான் அவனுக்கு, அந்த சிந்தை தான், அந்த சிந்தையின் ஊடாகத்தான் சிறந்த கணித்தர்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவ இருக்கு. அதுவே பரலோக சிந்தை இருக்க நம்ம நாடணுங்க, அது ரொம்ப முக்கியம். பவுல எடுத்து பாருங்க, அவருடைய அத்தனை சாதனை, வரலாற்றே மாத்தக்கூடிய ஒரு சாதனை எதுனால முடிஞ்சு? அவர் நன்மை செய்யாம போனாரா? அவர் ஆயுசு ஒன்னும் பரலோக சிந்தனையிலே போயிட்டாரா? இல்லையே, அவருடைய பரலோக சிந்தனை தான் இந்த உலகத்துல இத்தனை சாதனை செய்ய முடிஞ்சு. நம்மள பரலோக சிந்தனை உள்ளவர்களா இருப்போமா? இங்க பாருங்க, இந்த பகுதியில 2 காரியத்தை காட்டுற 2 மக்கள். ஒரு பக்கம் கிறிஸ்துவைக்கு பகைஞ்சான், உடல் இன்பங்களுக்காக வாழுகிறவர்கள், வெக்கம் இல்லாதவர்கள், உலகமேன தங்களுடைய சிந்திக்கிறவர்கள், இன்னொரு பக்கம் பரலோக குடிமக்கள் இல்லைங்களா? இவங்க 2 பேர்ல நம்ம யாரு? இதுதான் கண்ணாடி, வேத கண்ணாடி. அதுல நம்ம பார்த்து, நம்ம உலகத்துல கண்ணாடியை பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அது சரியில்லைன்னா வேத கண்ணாடியை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். கொன்னார அந்த கண்ணாடியை பார்ப்போமா? வேத கண்ணாடி தான் நம்மளை காட்ட முடியும் நம்ம என்னன்னு. இல்ல, இயேசு கிறிஸ்து வரும்போது அப்புறம் அதிர்ச்சியில உழுவ கூடாது. இந்த வேத கண்ணாடி நம்மளை யாரு நமக்கு எடுத்து காட்டு? நம்ம இந்த கண்ணாடியில இருக்கிறோமா? இந்த கண்ணாடியில நல்லா தெரியுறோமா? இந்த வசனத்துல 20-21 மூணே ஒரு வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு உங்களை ஆராயறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பரலோகம், ரட்சகர், சரீரம், அற்புதமான 3 காரியங்கள் நம்மளை சச்சோதிக்கிறதுக்கு. போன வாரம் ரட்சிக்கிற விசுவாசம்னு 1689 கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். அதுல ரொம்ப அதிசயம் என்னன்னா, சில பேர் இயேசுவை நம்புறன்னு சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு ரட்சிக்கிற விசுவாசம் இருக்காது. இயேசுவை தான் நம்புவாங்க, ஆனா அந்த விசுவாசம் அவங்க ஆத்தும ரட்சிக்கிற அளவுக்கு அந்த விசுவாசம் இருக்காது. அது ரட்சிக்கிற விசுவாசம் இல்லை, வேற விசுவாசம். ரட்சிக்கிற விசுவாசம் இந்த மூணு காரியத்துல பார்க்க முடியுமா? முதலாவது உங்களுக்கும் பரலோகத்துக்கும் என்னங்க தொடர்பு, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் பரலோகத்துக்கும் என்ன தொடர்பு? பவுல் என்ன சொல்றாரு, உண்மையான கிறிஸ்தவனுக்கு வந்து பரலோகம் அவனுடைய ஒரு முடிவு, ஒரு இலக்கு மாத்திரம் இல்ல, இறந்த உடனே போய் சேர்ற இடம் மாத்திரம் இல்ல, அந்த பரலோகம்ன்றது வந்து இப்போ அவன் வாழுகிற வாழ்க்கையை ஆண்டு அவனை நடத்துகிற ஒரு சக்தி. செத்தவனை நான் பரலோகத்துக்கு போவேன்றது மாத்திரம் பரலோகம் இல்ல, உண்மையான கிறிஸ்தவனுக்கு அந்த பரலோகம் வந்து இப்போ அவனுடைய வாழ்க்கையை ஆண்டு அவனை நடத்துகிற ஒரு சக்தி. அதனால தானே நீங்கள் பரலோகத்தின் குடிமக்கள்னு அவர் சொல்றாரு. ஏன் அதை சொல்லணும் யோசிச்சு பாருங்கள, பரலோகத்தின் குடிமக்கள் ஏன் சொல்லணும்? ஏன்னா எங்க நம்ம குடியுரிமை இருக்குதோ நம்முடைய விசுவாசம் நம்முடைய மனசெல்லாம் அங்கத்தானே இருக்கும். சில பேர்லாம் எங்க மாமாங்க சிலவங்கெல்லாம் என்னத்தான் நகரத்துக்கு கூட்டு வந்து காமி பாருங்க, ஏன் வெளியூர் கூட்டு போவாங்க, அவங்க மனசெல்லாம் எங்க இருக்கும்? அந்த கிராமத்துலதான் இருக்கும், அந்த ஊர்ல தான் இருக்கும் இல்லைங்களா? அதான் நம்ம பிறந்த ஊரு, நம்ம குடும்ப ஊரு, அங்க ரொம்ப வருஷம் இருந்துட்டு அப்படித்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய குடி உரிமையில தான் நம்முடைய விசுவாசம் நம்முடைய எண்ணம் எல்லாம் இருக்கும். அந்த குடி உரிமையினுடைய வழிகளின்படி தான், கட்டுப்பாடின்படி தான், ஒழுங்கின்படி தான் நம்ம வாழ பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் முதலீடுகள் எடுத்து பாருங்க, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம், சிந்தனையோ ஆசைகளோ உணர்ச்சிகளோ முயற்சிகளோ பணமோ எல்லாம் நம்ம தாய்நாடு மேலதான் இருக்கும், தாய்நாடு மேலதான் இருக்கும். எத்தனையோ பேர் வெளியூருக்கு போனாலும் அவங்க வீடு வாங்குறது எல்லாம் வாங்குறது எங்க வாங்குவாங்க? நம்ம ஊர்ல தாய்நாடுல தான் வாங்க பாப்பாங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னுடைய ராஜ்யத்தின் மக்கள் வந்து இந்த பூமியில தங்களுடைய பொக்கிஷங்களை சேர்க்காமல் எங்கே அவர்களுடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கேதான் உங்க இருதயம் இருக்கும். நம்ம இருதயம் எங்க இருக்குது யோசிச்சு பாருங்க, நம்முடைய முதலீடு எங்க இருக்குது? இந்த சிலுவைக்கு பகைஞருடைய யோசிச்சு பாருங்க, அவங்களா நம்ம அவங்களுடைய பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறவங்க அவங்க. யோசிச்சு பாருங்க, நீ அவங்களை கேட்டா நீங்க செத்தவனே என்னங்க நம்புறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போறேன். எதுக்கு இந்த பரலோகத்துக்கு போங்க? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அதை நம்பி போறேன். ஓகே, நல்லதுதான் அந்த நம்பிக்கை. ஆனா இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை எதன்படி வாழ்றீங்க? இயேசு பேச்சு கேட்டு வாழ்றீங்களா? இல்லங்க, என் வயிற்றுதான் என் கடவுள், வயிறு என் தேவன், என் உடல் இன்பங்கள் பேசித்தான் கேட்பேன், அதன்படித்தான் நான் வாழுவேன். உடல் இன்பங்களுக்காக இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நான் வாழ்றேன். ஒரு கிறிஸ்தவ வந்து பரலோகத்தின் நோக்கத்துக்காக, அவன் குடி உரிமை, அவன் பரலோகம் அவனுடைய எல்லை மாத்திரம் இல்ல, அவனுடைய இறுதி இலக்கு மாத்திரம் இல்ல, அவனை இப்போ ஆண்டு அவனை நடத்துகிற ஒரு சக்தி. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அப்படித்தான். அதனாலதான் அவன குடி உரிமை அப்படின்ற ரோம குடிமகன். எப்படி அவன் எந்த காட்டு மிராண்டி ஊர்ல இருந்தாலும் அந்த காட்டு மிராண்டி மக்கள் மாதிரி நடக்க மாட்டான், அவங்கள மாதிரி ஆக பார்க்க மாட்டான், அவன் ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி வர மாட்டான். அந்த மாதிரியா நீங்க யோசிச்சு பாருங்களேன், சிலுவைக்கு பகஞ்சரா நம்ம இல்ல பரலோக குடிமக்களா? நமக்கும் பரலோகத்துக்கும் என்னங்க உடவு? ஒருத்தர் சொல்றாரு, பரலோகம் நம்ம இதயத்துக்குள்ள இப்ப வந்து நம்மள நடத்தலன்னா நம்ம இறந்த பிறகு பரலோகத்துக்கு போக போறது இல்லை. Heaven is not in your heart now. It will never be your destiny then. இப்போ பரலோகம் நம்ம இதயத்துல இருந்து அந்த பரலோகத்தின் குடிமகன் ஆச்சேன்னு நம்ம வாழலன்னா பரலோகத்துக்கு நம்ம போக போறது இல்லை. இப்போ பரலோகம் நம்ம இதயத்துக்குள்ள நுழையணும்னா நம்ம எக்காலமும் பரலோகத்துக்குள்ள நுழைய மாட்டோம். ரெண்டாவது கேள்வி யோசிச்சு பாருங்க, நம்மள ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நமக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்கும் என்ன தொடர்பு? பவுல் என்ன சொல்றாரு, அவருக்காக ஆவலோடு காத்திருப்பாங்க, வாஞ்சியோடு காத்திருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசிக்கு ஒரு பாதிக்கு வரும்போது அவருடைய ரட்சிப்பின் பணியில இவர் ரட்சிக்கப்படும் போது அதோடு பிரிக்க முடியாத இன்னொன்னு நடக்கிறது என்னன்னா, அவனுக்கு இயேசு மேல ஒரு கவர்ச்சியும் ஈர்ப்பும் அன்பும் அவனுக்கு வந்தே வரும். அது இல்லாம இது வராது. யோசிச்சு பாருங்க, பேதுருவா தான் சொல்றாரு, அவரை தரிசிக்காமல் இருந்தாலும் அவரை நீங்க நேசிக்கிறீங்க, அந்த நேசத்துல ரொம்ப அகமகிழ்றீங்க. ஒரு மனுஷன் பாவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா அவனுக்கு ரொம்ப இயேசு மேல் அன்பும் ஈர்ப்பும் வளர்ந்துகிட்டே போவோம், வளர்ந்துகிட்டே போவோம். அது இல்லாம அவனுக்கு ரட்சிப்பு வர வழியே கிடையாது. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு பாருங்களா, ஒன்னு குறைந்த 16 சொல்ற மாதிரி, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவை தேவன் உண்மை உள்ளவர், 1 Cor 1:9, தம்முடைய குமாரன் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்திருக்கிறார், லட்சியத்துக்கு அழைத்திருக்கிறாங்க. எதுக்கு அழைத்தார் நாங்க போட்டிருக்கு, தம்முடைய குமாரனின் ஐக்கியத்திற்காக. அவர் அறிந்து அவர்கள் மகிழ்ந்து அவர்கள் கவர்ந்து அவரை நேசிக்க அழைத்திருக்கிறார். உங்களுக்கும் இயேசுக்கும் என்னங்க உறவு இந்த காலையில, ரட்சிக்கிற விசுவாசம் என்ன, அதனோட பெரிய அடையாளம் இயேசு மேல அன்போ கவர்ச்சியோ வளர்ந்துகிட்டு போவோம். அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க. நம்ம எழுந்திரிச்சு நீங்க வளர்றீங்க, ஜபத்துல வளர்றீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட கடவுளுடைய பிள்ளையாக நம்ம போறதுக்கு காரணம் யாரு? நம்மள என்ன நிலையில இருந்தாலும் அவர் நீதிமானாக, அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக, நம்ம லேவியராமல படிச்சுட்டு வர தகன பலியாக அவரை கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட போலாமே. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாரே, அவர் பிள்ளையா பாக்குறாரே, என்ன பரிசுத்தப்படுத்துற, இது எல்லாத்தையும் செஞ்சவர் இயேசு இல்லையா? நாளைக்கு அவர் மேல கவர்ச்சி அன்பு நமக்கு வராம இருக்குமா? 1 Thessalonians 1:9 சொல்றாரு, ரட்சிக்கிற விசுவாசத்தின் அடையாளம். 1 Thessalonians பத்தி சொல்றாரு, நீங்கள் விக்கிரங்கள்ல இருந்து ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறதுக்கு திரும்பினீங்களா? இதுதான் விசுவாசம். விக்கிரங்கள்ல இருந்து ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறதுக்கு திரும்பி அடுத்தது இன்னொன்னு சேர்க்கிறாரு, அவருடைய குமாரனுடைய வருகைக்காக அவளோடு காத்திருக்கிறீங்க. அவர் மேல அன்போம் பார்க்காத போதே, அவர் மேல அன்போம் ஆசையும் பற்றும் கவர்ச்சியும் வளர்ந்துட்டு போகும்போது அவருடைய வருகைக்காக எவ்வளவு அவளோடு காத்திருப்பான். அந்த ஆவல் உங்ககிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க, இயேசுக்கும் உங்களுக்கும் என்னங்க உறவு? அந்த அன்பு எதுல வெளிப்படும்? என்னை அன்பு கூர்ந்தால் என்னுடைய கற்பனைகளை கீழ்படி. இயேசு அன்பு கூறுறோம், அவருடைய வசனத்துல எவ்வளவு நாட்டம் இருக்கு நமக்கு, அவருடைய வசனத்தை படிக்கணும், அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கணும். தாவீது சொன்ன மாதிரி, ஆண்டவரே எனக்கு ஆயுச கொடுத்திருக்கிறீரு, என் மேல அனுகூலமா இருக்கும், அனுகூலமா இருந்து இருந்தீங்கன்னா நான் பிழைப்பேன். எதுக்கு பிழைக்கணும், எதுக்கு வாழ்க்கை? உங்களுடைய வசனத்துக்கு கீழ்படியணும், உங்களுடைய வசனத்துக்கு கீழ்படியணும். என் வாழ்க்கைன்றதுக்கு ஒரு அர்த்தமே உங்களுடைய வசனத்துக்கு கீழ்படியதான் இருக்கு, வேற எதுலயும் அர்த்தம் இல்ல அப்படின்னு தாவீது பாக்குற மாதிரி இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. மூணாவதாக, நமக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் என்னங்க உறவு? இதுதான் நமக்கும் பரலோகத்துக்கும், நமக்கும் இயேசுக்கும், நமக்கும் நம்முடைய சரீரத்துக்கு. நம்முடைய சரீரம் தாழ்த்தப்பட்ட சரீரம் உணர்றீங்களா? அற்பமான சரீரம் உணர்றோமா? அந்த சரீரத்தோடு, மரண சரீரத்தோடு எவ்வளோ போராடுறோம், போராடுறீங்களா? நீங்க ஆண்டவருக்கு வாழணும் போது, ஜபம் பண்ணணும் போது, ஜபம் தொடர்ந்து பண்ண விடமாட்டேங்க. அதை மேற்கொண்டு பண்ண பாக்குறோம். நம்மள பாவ ஆசைகள் நமக்கு வருது, பொறாமைகள் வருது, இச்சைகள் வருது, எவ்வளவோ வருது. ஐயோ, மரண சரீரத்தில இருந்து யார் விடுவிக்க முடியும்ன்ற துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கிய. அதெல்லாம் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா? உங்க சரீரத்தை பார்த்தா, ஐயோ இந்த சரீரத்தை விட்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை எப்ப கிடைக்கும்? அந்த ஆர்வம் இருக்கா? சரீரத்தின் மேல மரண சரீரமா இருக்கே, இதனால தான் நான் முடியலன்னு உங்களுக்கு அந்த போராட்டம் இருக்கா? உள்ளுக்குள்ள ஒரு விசுவாசிக்கு அது இருக்கோங்க. ஒரு விசுவாசி இல்லாதவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுடைய சரீரம் தான் அவனுக்கு தெய்வம். சிலுவைக்கு பகைஞ்சருக்கு என்ன இருக்கும்? அவங்க வயிறு தான் அவங்களுக்கு கடவுள், அவங்க சரீரத்தை தான் அவங்க ஆராதிக்கிறது, அவங்க சரீரத்தின் ஆசைகளை தான் அவங்க நிறைவேற்றுறது, சரீர உடல் இன்பங்களுக்காகவே வாழுகிறவங்க தான் அவங்க. இந்த சரீரம் அற்பமாவே அவங்களுக்கு தெரியாது. ஏன் அந்த சரீரம் சேர்க்கறதெல்லாம் கொடுக்கறாங்களே, அந்த சரீரத்தின் இச்சைகளை தேவைக்கிறது தானே அவங்க வாழ்றாங்க. அவங்களுக்கு எப்படி சரீரம் அற்ப சரீரமா தெரியும்? அது தெரியவே தெரியாது. இந்த சரீரமே அவங்களுக்கு பெரிய தெய்வீக சரீரம் மாதிரி அதுக்கே கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மள ஆராயக்கூடிய கேள்விகள். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய சரீரத்தை நமக்கு என்னங்க உறவு? அந்த சரீரத்தின் இச்சைகளை ஆசைகளை நிறைவேற்ற வாழ்க்கை வாழ்றோமா? அதை மறுக்கிற போது, அதனால வருகிற போராட்டத்தினால அது அற்ப சரீரம்னு உணர்ந்து அதனோட விடுதலைக்காக காத்திருக்கிறோமா? இத பத்தி சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப, ஐயோ எனக்கு மறுரூப சரீரம் கிடைக்க போதேன்னு எக்ஸைட்மெண்ட் நமக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவ அப்படித்தாங்க உணர்றதன். இந்த நம்பிக்கை எவனுக்குள்ள இருக்கிறதோ அவன் இயேசு வரும்போது அவர் சரீரத்துக்கு ஒப்பாக நான் மாறுவேன் வேதம் சொல்லுது. இந்த நம்பிக்கை எவனுக்குள்ள இருக்கிறதோ யோவான் சொல்றார். அவன் அவர் பரிசுத்தரா இருப்பது போல் தன்னைத்தாமே பரிசுத்தம் ஆக்கி கொண்டு போவான். பாருங்களேன், அப்படி அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்றோமா? யோசிச்சு பாருங்க. இயேசு மாதிரி நான் மாற போறேன்னா, ஐயோ இந்த சரீரம், இந்த அற்ப சரீரம், இவ்வளவு பாவமோ இவ்வளவு இதோ இருக்கிற சரீரம், இயேசுடைய மகிமையான சரீரமா மாறப்போதுன்னா இந்த சரீரத்தை ஒருபோதும் அசிங்கத்தினால கொச்சப்படுத்திக்க கூடாது, இந்த சரீரத்தை அசிங்கப்படுத்திட கூடாது, இந்த சரீரத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமாக்குதல காத்துக்கொள்ளணும். ஏன்னா இதைத்தான் ஒரு நாள் மாத்த போறாரே, தெய்வீகமாக மகிமையுள்ள சரீரமாக அந்த பரிசுத்தமாக்குதல வளர்ந்து கொண்டு போறவனுக்கு தான் அது நடக்கும்ன்ற. அப்படிப்பட்டவங்களா, அந்த மாதிரி நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவர் கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த அப்போஸ்தலர் இந்த வசனத்துல இந்த மூணு கேள்விகளை வச்சு நம்மள ஆராய பாக்குற தேவன் தான் நம்மள ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யட்டும். ஒரு பக்கம் ஒரு கண்ணாடி சிலுவையின் பகஞ்சர், அதுல நம்ம பிரைட்டா தெரியுறோமா? இன்னொரு பக்கம் பரலோக குடிமக்கள், வரப்போற இரட்சகருக்காக காத்திருந்து அந்த சரீர மீட்புக்காக காத்திருக்கிறவர்களா? ஆண்டவர் நம்மளை ஆராய உதவி செய்யும்.